வணக்கம் மரணகானா விஜய் அவர்களே.
வணக்கம்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் மரணகானா என்றால் என்ன என்று அல்லது அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை எங்களுக்கு தர முடியுமா?
முதல்ல கானாவில வந்து அட்டு கானா, ஆல் கானா, ஜிகிரி கானா, தீப கானா, மரணகானான்னு இருக்குது. இந்த அட்டு கானா என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரைப்பட பாடலை உடனே மாற்றி பாடக்கூடியது அட்டு கானா. அதாவது சினிமா மெட்டுக்களை எடுத்து நம் வார்த்தைகளை போட்டு பாட ஆரம்பிக்கும் சூட்சமும் அட்டு கானா. ஆல் கானா என்றால் இந்த குப்பத்தில் வசிக்கும் நபர்களே ராகத்தை போட்டு அதற்கு வார்த்தைகளை போட்டு அவர்களே பாட ஆரம்பித்தால் அது ஆல் கானா. ஜிகிரி கானா என்றால் போதை வஸ்துகளை மட்டுமே மையப்படுத்தி பாடக்கூடிய பாடல் பேரு ஜிகிரி கானா. தீப கானா என்றால் எங்க கானா முன்னோர்கள் பாடிய பாட்டை அச்சு பெசராமல் அப்படியே பாடுவது தீப கானா. மரண கானா என்பது நான் மட்டும் பாடக்கூடிய ஒரு பாட்டின் பெயர். பண்டைய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு போதனைகள், அதாவது மரண போதனைகள்னு பேர். அதாவது பல வேதங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் எல்லாம் தோன்றுச்சு. இந்த பாட்டோடைய மொத்த நேரம் என்று இந்த ஒரே பாட்டு 9 மணி நேரம். அந்த 9 மணி நேரத்துல 64 புனை கதைகள் வரும். அது எல்லாமே மரணத்தை ஒட்டிய கதைகளே வரும். இது 13 அத்தியாயங்கள் இருக்கு. ஒரு அத்தியாயங்களுக்கு 1-14 பாட்டு வரைக்கும் இருக்குது. அத்தியாயங்களுக்கு 2-3 கதைகளும் உண்டு.
சரி, இப்போது உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
கட்டாயமா சொல்றேன் அம்மா. சென்னையில வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் நார்த் இந்தியாவில இருந்து இங்க சென்னைக்கு வருவாங்க. வந்து பிளாட்பாரத்துல ஓரத்துல இருக்க தங்கி அவங்க கிட்ட ஒரு குழந்தைகளை உருவாக்கிக்குவாங்க. அந்த குழந்தைய வச்சு கரெக்டா பிச்சை எடுக்கிற வரைக்கும் பிச்சை எடுப்பாங்க. அதாவது எப்படி எடுப்பாங்கன்னா, அவங்க குழந்தை பிக்கிற அன்னைக்கு பிஸ்கட் டின் இருக்கு இல்லையா, அந்த டின் ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்கட் டின்லயே பர்ச்சேஸ் பண்ணி அந்த காசை வந்து அந்த பிச்சை எடுக்கிற காசெல்லாம் அவங்க அந்த டின்லயே சேர்த்துட்டு வருவாங்க. சேர்த்துட்டு வந்து எங்க தங்கி இருக்காங்களோ அதுக்கு கீழே வந்து அந்த பூமியில அந்த காசை புரட்சி வைப்பாங்க. கரெக்டா 6.5 வருஷம் ஆன உடனே அவங்க வந்து அந்த காசை எடுத்துட்டு ஊருக்கு போயிடுவாங்க. அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான பொருத்தமும் இருக்காது. அவங்க பேசுற ஊருதா இருக்கும், அந்த குழந்தை பேச சென்னை தமிழா இருக்கும். அப்படி ஒரு குழந்தை தான் நானும். நான் 2 கால் ஊனமுற்ற நிலையா தான் இருப்பேன்.
அப்படி என்றால் விஜி என்ற உங்களின் இந்த பெயர் யார் வைத்தது? உங்கள் பெற்றோரை அதற்கு பிறகு நீங்கள் தேடவில்லையா?
நான் தேடுறதுக்கு நிறைய இருந்ததுனால எங்க அம்மா அப்பாவை தேடல. என்னோட பேர் இப்படி விஜின்னு எப்படி வந்ததுன்னு கேட்டீங்க. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் மெரினா ஓரத்துல அவங்க வந்து என்ன ஒரு 7-6.5 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க முதல் முறையை என்ன சந்திக்கும் போது அவங்கதான் எனக்கான பொராட்டா, கொடையில இட்லி ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க பேர் தான் விஜி. எல்லாரும் என்ன விஜி கூட இருக்க பையன், விஜி கூட இருக்க பையன் சொல்லுவாங்க. கால மாற்றங்களில் அவங்க இறந்து போனனால நானே விஜியாக மாற்றப்பட்டேன்.
சரி, இப்போது சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இந்த மரண கானாவை பாட ஆரம்பித்தீர்கள் என்று?
மரண போதனைகளை கருப்பு படையினார்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சு கேட்டுக்கிட்டேன். அப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகள் மீது ராகத்தை போட்டு பாட ஆரம்பிச்சேன். அது அதிகபட்சமா நான் கானா சின்ன வயசுல இருந்து பாடுறதுனால அதனுடைய கானா ராகங்கள்ல அதற்கு நியமிச்சு அதுல இருந்து பாட ஆரம்பிச்சிட்டேன்.
இந்த கருப்பு படையினார் என்பவர் யார்?
கருப்பு படையினார் என்பவர் சென்னையில உருவாக்கமாக ஆன போது இந்த ஆர்பர் ஓரத்தில் இருந்து வெள்ளைக்காரர்கள் எல்லாம் வருவாங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து பெண் தேவைப்படும். அப்படி பெண் தேவைப்படும் போது இங்க இருக்கக்கூடிய ஆர்பர் ஓரத்துல இருக்க பெண்கள் எல்லாம் போவாங்க. அப்படி ஒரு நீக்ரோக்காரருக்கு பிறந்தவர் தான் கருப்பு படையினார். அவர் வந்து 5 சுடுகாட்டுக்கு ஒரு வெட்டியானா வாழ்ந்தாரு. அந்த வெட்டியானா இருந்ததுனால கருப்பு படையினார் என்று அவரை மரியாதையா கூப்பிடுவாங்க. அவர் பெண்ணுங்களை இருக்கும் போது சொல்லும் வார்த்தைகளை தான் நான் இன்னைக்கு ராகமா போட்டேன்.
அதாவது உங்களை பராமரித்த விஜி என்ற பெண் இறந்த பின்னர் நீங்கள் கருப்பு படையினாரிடம் அடைக்கலம் புகுந்து மரண போதனைகளை கற்றுக்கொண்டீர்கள் இல்லையா?
போய் சேர்ந்து கானாவை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்து மரண போதனைகளை கற்றுக்கொண்டேன்.
அப்படி என்றால் நீங்கள் வளர்ந்த சூழல் தான் உங்களை மரண கானாவை பாட வைத்ததா, அல்லது ஆதிக்க கலாச்சாரம் உங்களை உள்வாங்க மறுத்ததால் இந்த மரண கானாவை நீங்கள் கையில் எடுத்தீர்களா?
நீங்க சொல்ற மாதிரி நான் இருந்த சூழ்நிலையிலயும் நான் வாழ்ந்த வாழ்க்கையிலயும் ஒரு 500 பேர் இருக்கானா இருந்தானா, இன்னைக்கு அதுல 10 பேருக்கு மேல உயிரோட கூட கிடையாது என்னை தவிர. ஏன் அப்படின்னா, இந்த வாழ்க்கையின் சூழல்ல எல்லாருமே தொலைக்கப்பட்டுட்டாங்க. அதனால யாருமே இல்ல. சரி, நம்மளுடைய வாழ்க்கை கூட இப்படி ஆகி போச்சுன்றது போதுதான் யோசிச்சு மரணத்தை வந்து ஆய்வு பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15-15 வயசுல இருந்து மரணத்தை ஆய்வு பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஆய்வுகளை எந்த பல்கலைக்கழகமும் எடுத்துக்கிறது இல்ல. காரணம் ஏன்னா, எந்த படிப்பும் எனக்கு முறைப்படுத்திய படிப்பு இல்ல. ஏன்னா நான் இருந்த சூழ்நிலை எந்த பள்ளிக்கூடத்திலயும் என்னை யாரும் கொண்டு போய் சேர்க்கல. பள்ளிக்கூடத்துல பாடங்களையும் நான் கத்துக்காதனால என்னோட ஆய்வுகளும் இங்க புறக்கணிக்கப்படுது. அதுவும் எனக்கு தெரியும், அதாவது படிக்காதன்னு ஒரு காரணத்துக்காக என் அறிவு இல்லாதவன அப்படின்னு ஆக்கி முடிவு பண்ணிட்டாங்க. திருவள்ளுவர் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு திருக்குறளை எழுதினாரு அப்படின்னு எல்லாம் இவங்களுக்கு தெரியாது. திருவள்ளுவர் சொன்னா ஏத்துப்பாங்கோ, இந்த மரணகான விஜய் சொன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்கன்றது இங்க நிதர்சனமான உண்மையும் கூட. அப்புறம் மரணம் என்பது ஒரு விதமான தேடல். நான் தேடலுக்கு உட்பட்டேன், மரணங்களை அதிகமாக பார்த்தேன், மரணத்தை உணர்ந்த, மரணத்தை எழுதுன, மரணத்தை பாடிட்டு இருக்க மரண தேவதையின் தலைப்புள்ள என்று கூட சொல்லலாம்.
ஆரம்பத்தில் நீங்கள் மரணகான பாட ஆரம்பித்த அந்த அனுபவத்தை சொல்லுங்கள்.
இறப்பு வீடுகளில் முதல் முதல் பாடும்போது என்னை மாதிரியே ஒரு 15 வயசு பையன் இறந்து போயிட்டான். அன்னைக்கு நான் உட்காந்து பாட ஆரம்பிக்கும் போது நான் பசியா இருக்குன்றத அந்த இறந்து போனவனுடைய தாய் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு பின்புறமா வந்து பல இதையும் பச்சை மிளகாவும் கொடுத்து சாப்பிடுப்பான்னு சொன்னாங்க. அந்த ஒரு உணர்வுகள் எனக்குள்ள ஆழமா இறங்குச்சு. அந்த பிணம் தங்குவதற்காக நான் பாட ஆரம்பிச்சேன்னா தொடர்ந்து இங்க சென்னையில் எங்க இறப்பு ஆனாலும் சரி நான் போய் உட்காந்து பாட ஆரம்பிப்பேன். அதுக்கு எனக்கு உண்டான பணங்களை கொடுப்பாங்க. ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாலையும் என்னுடைய பேர் அதுல பதிவு வைப்பேன். உதாரணத்துக்கு ஒரு பாடல் சொல்லணும்னா கண்ணதாசம் போல நானும் எழுதல, அந்த இளைய ராஜா போல நானும் பாடல, ஊரு ஊரா சாவுக்காக பாடுறேன்னடா, நாம் ஆண்டு விட்டால் எனக்கு யாரு பாடுவாங்கடா, வாழ்வு என்ன மாயமான வாழ்வு தானடா, விஜயாட்டம் எல்லாம் முடிந்த பின்னே ஓட்டம் தானடா, சாவு எல்லா மனிதன் உலகில் யாரடா, அவன் இங்கிருந்தால் என்னடே நில்லடா, இறைவன் கொடுத்த உயிரையாவும் மறுக்க முடியுமா, அன்றைய மண் போடும் பாச கயிறை அறுக்க முடியுமா, உன்னால மறுக்க முடியுமா, இந்த மாதிரி அந்த பாடல்கள் இருக்கும். சில இடத்துல வந்து இறப்பு வீடுகள்ல வந்து அழ மாட்டாங்க, ஏன்னா மரணம் என்பது ஒரு விதமான துக்கமா அவங்களுக்கு அடைபட்டுரும், அதனால அழ மாட்டாங்க. ஆனால் இறந்தவர்களை நாங்கள் சொல்லி பாடும் போது வராத அழுகை கூட வந்துவிடும். உதாரணத்துக்கு மனதில் நின்ற மன்னவனையோ மாறில் அடித்து அழுவோ மனைவி உயிரே போனது உடலில்ல, நாளை எரிச்சி கரைப்பான் கடலில், இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி பாடும்போது அழுவாத கண்கள் கூட அழுவ ஆரம்பிச்சிடும். இப்படி பல பிணங்கள், நான் பிணங்கள் சொல்றதை விட பல குழந்தைகளுக்கு மரண தாலாட்டு பாடிய ஆண் தாய் தான் நானும்.
ஆனால் இப்போது உங்களுக்கு மரணங்களுக்கு பாடுவது என்பது ஒரு தொழிலாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில் மரணங்களுக்கு பாட அழைப்பு வரும்போது அதனை எப்படி பார்ப்பீர்கள்? துக்கத்தில் பங்கெடுக்கும் ஒருவராக அங்கே சென்று பாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்ப்பீர்களா அல்லது தொழிலாக பார்க்கிறீர்களா?
எனக்கு எல்லா நேரங்களும் வேலை இருக்கிறது இல்ல, சில நேரங்கள்ல வேலை இல்லாத நாட்களும் உண்டு. மாசத்துல ஒரு 15 நாள் வேலை இல்லாம இருந்தேன் அப்படின்னா நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருவேன். அந்த நேரத்துல எனக்கு யாராவது போன்ல வந்து இந்த மாதிரி எங்க அப்பா இருந்துட்டாங்க விஜி நீ வந்து பாடணும்னு சொல்லும் போது அது என் நண்பனாக இருக்கும் பட்சத்திலும் எனக்கு ஒரு மெல்லிய சிரிப்பு இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அன்றையோடைய வருமானம் எனக்கு கிடைக்கிறது என்ற ஒரு சந்தோஷமும் கூட. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன்னா தீபாவளினா எனக்கு நரகாசுர செத்துட்டா தீபாவளியில என் ஏரியால எவனா செத்துட்டா தான் நான் தீபாவளி கொண்டாட முடியும், அப்படியான ஒரு சூழல் நான் இருக்கிறேன்.
7 வயதிலிருந்து சுடுகாட்டில் கருப்பு பறையனார் என்பவருடன் இருந்து நீங்கள் மரண போதனைகளை கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி இந்த 9 மணி நேர பாட்டை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? எல்லாவற்றையும் உள்வாங்கி மனனம் செய்வது என்பது எப்படி சாத்தியமானது என்று சொல்லுங்கள்.
சரியான கேள்வி. அந்த 9 மணி நேர பாடலாக இது முன்பு கிடையாது. அவர் பேசிய வசனங்களையும் அவர் சொன்ன கதைகளும் ஒன்றாக இணைச்சேன். இது பாடல் முறையில 9 மணி நேரம் கிடையாது. அவர் ஒரு பக்கம் பிணம் எரியும், ஒரு பக்கம் நான் கீழே உட்காந்துருப்பேன், ஒரு பக்கம் அவரு சொல்லுவாரு கட்டழகு பாப்பாத்தியாங் கரு நிறம் கொண்ட வெட்டியானாடா, பாப்பாத்தி மீது வெட்டியானுக்கு மோகமாடா, வெட்டியானுக்கு மோகமாடா. இந்த கதைகள் மாதிரியே கிட்டத்தட்ட 64 கதை வரும். கிட்டத்தட்ட சட்டி சோத்துக்காக குட்டி சிவத்திட முதுங்கினால் தாய் அப்படின்னு ஒரு கதை வரும். இந்த மாதிரி நிறைய சென்னை மரணத்தை ஒட்டிய நிறைய கதைகள் அவர் சொன்னதையும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு தான் நான் ராகம் போட்டு பாட ஆரம்பிச்சேன்.
இன்னும் ஒரு கேள்வி. 7 வயது என்பது விளையாட்டு பொருட்களோடும் நண்பர்களோடும் சந்தோஷமாக விளையாடி திரிகின்ற ஒரு வயது. ஆனால் நீங்கள் அந்த வயதில் உயிரிழந்தவர்களின் உடலங்களோடு வாழ்ந்திருக்கிறீர்கள். அந்த உடல்கள் மீது ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு விடயம், பொதுவாக சுடுகாடு என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள். காரணம் பேய், பிசாசு, அமானுஷ்யம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அந்த சின்ன வயதில் இந்த பயம் உங்களுக்கும் இருந்திருக்கும் இல்லையா? இந்த பயத்தை நீங்கள் எப்படி மேற்கொண்டீர்கள்? தொடர்ந்து எப்படி அந்த சுடுகாட்டில் நீங்கள் இருக்கக்கூடியதாக இருந்தது?
இது ரொம்ப நல்ல கேள்வி சகோதரி. இந்த கேள்வி எனக்கிட்ட யாருமே கேட்காத ஒரு கேள்வியாகவும் இருக்குது. என்னுடைய 12 வயதில் ஒரு அனுபவம், அதாவது நான் 2 கால் ஊனமுற்ற நிலையா தான் இருப்பேன், கீழே வந்து தேய்ச்சிக்கிட்டு தான் நடப்பேன். அப்படி தேய்ச்சிக்கும் போது நான் உட்காரும் இடங்களில் ஒரு பீங்கான் என்னை குத்தி கிழிச்சிருச்சு. அதுல ஒரு மிகப்பெரிய ரத்தமும் வந்தது. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, என்னை தூக்கி ஒரு கல்லறை மேல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. அந்த ஏரியாவுல ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு காவல்துறை ஒரு அநாத பிணத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு பக்கத்துல இருக்க கல்லறை மேல போட்டுட்டாங்க. என்னாலையும் எழுந்து போக முடியல, அதே நேரத்துல அந்த பிணத்தை தூக்கிட்டு போயிடுங்கன்னு சொல்ல முடியாத நிலைமை. அந்த ஒரு இரவு அந்த சுடுகாட்டில் நான் பிணத்துடன் வாழணுமா அப்படின்னு யோசிச்சேன். அவரு முகம் பாக்குறதுக்கு ரொம்ப அகோரமா இருக்கு. ஒருவேளை இந்த பேய் நம்மளை கடிச்சு தின்னுடுமோ, இந்த பிசாசு நம்மளை கடிச்சு தின்னுடுமோன்னு ஒவ்வொரு நேரமும் பயந்துட்டு இருந்தேன். எனக்கா ரத்தம் ஒழுகி போன மயக்கம் வேற, நடு ஜாமம் ஆயிடுச்சு. எழுந்து பார்த்தேன், பல்லெல்லாம் கோரமா இருந்துச்சு. என்னடா இது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் மறுபடியும் எழுந்து பார்த்தேன், அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது. கொஞ்சம் விடியும், விடியாததுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான ஒரு விடியல் இருக்கு இல்லையா, அந்த விடியல்ல அந்த முகத்தை பார்த்தேன். சே, என்னடா இது உலகம், எவ்வளவு அமைதியா எவ்வளவு சுகமா தூங்கிக்கிட்டு இருக்க இவனை போய் பேய் பிசாசு செத்தவன் கடிச்சு தின்னுடுவான் தின்னுடுவான்னு எவ்வளவு பொய் செய்திருக்குது. உலகத்தில் மிகப்பெரிய பாவத்துக்குரியவர்களை இறந்தவர்களின் முகம்தான் என்று அன்றைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு அவருக்கு நானே தான் கொல்லி போட்டேன். அன்றைய நிஜம் தெரிந்து கொண்டேன். பேய் பிசாசெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் நம்மளுடைய கற்பனைகள் என்று நிஜம் தெரிஞ்சு கொண்டதுனால எனக்கு சுடுகாடு ஒரு சொர்க்க பூமியா தெரிஞ்சு, அவ்வளவுதான்.
பாடுவ